அச்சித்தின் இருக்கு, சித்தும் உண்மை, பரமாத்மாவும் உண்மை, என்ன வித்தியாசம்? பின்ன ரெண்டாவது இல்லே, ரெண்டாவது இல்லேன்னு வேதம் சொல்றது. சங்கராச்சாரியர் எதனால கெட்டியா அந்த ரெண்டாவது இல்லேன்னு சொன்னார்னால், இரண்டாவது இல்லைன்னு வேத வாக்கியம் இருக்கு, இல்லேன்னு அவர் சொல்லிருப்பார். அவர் இவ்வளவு பெரியவர் சொல்றாருன்னு சொன்னா அப்ப எங்கேயோ இருக்குது. மேகநானாஸ்தி கிஞ்சன, இந்த இடத்தில் ரெண்டாவதே கிடையாது. சர்வங்கல் விதம் பிரம்மத ஜலாநிதி சாந்த உபாசித, இந்த ஜகத்தனி பிரம்மமேனு புரிஞ்சுக்கோ, ஆத்மாக்கள் அத்தனை பிரம்மமேனு புரிஞ்சுக்கோ. பிரம்மத்தை தவிர ரெண்டாவதுன்னு ஒருத்தன் பார்த்தான்னா முட்டாள், அவன் திரும்ப திரும்ப முக்தி அடையாமல் சம்சாரத்திலேயே உழல்வான். இது இத்தனை வேதமா வேதம் சொல்றது. இத சொல்லிருக்கிறத கெட்டியா சங்கராச்சாரியர் பற்றி. ஆகவே எப்ப தெளிவா வேதாந்த ரெண்டாவதையே பார்க்காதேங்கிறதோ, ரெண்டாவதே கிடையாதுங்கிறதோ, ஏன் குழம்பரில் பிரம்மம் மட்டும்தான் உண்மை, அதை தவிர மத்தெல்லாம் போயின்னு அவர் சொல்லிட்டார். ராமானுஜர் சொன்னார், ஒத்துக்கிறேன், வாஸ்தவம் வேத வாக்கியம் இது இத்தனையுமே சொல்லிருக்கு, ஆனா ஒரு பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா இதே வேதத்துல இன்னொரு பகுதி இருக்கு. வேதமும் நாலு இருக்கு, வேதத்துல எத்தனையோ சாக்கைகள் இருக்கு, எத்தனை பிரச்சனை இருக்கு, எத்தனை அட்டகம் இருக்கு, பஞ்சாதி இருக்கு, ஆயிரக்கணக்கு இல்லையா. அதுல ஒரு வார்த்தை இப்படி சொல்லிருக்குன்னா இன்னொரு வார்த்தை வேற மாதிரி சொல்றது. அதுல போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா, அனுபவிக்கிறவருங்கிற ஆத்மா இருக்கார், அனுபவிக்கப்படும் அச்சித்து பொருள்கள் இருக்கு, எல்லாத்தையும் தூண்டிட்டு இருக்கிற பரமாத்மா இருக்கார், மூணு பேரும் சத்தியம்ங்கிறது. இது ஒரே வேதம். இப்படி பார்த்தா ரெண்டாவத பார்த்தா நீதான் முட்டாளுங்கிறது, அந்த பக்கம் திருப்பி பார்த்தா மூணு இருக்கே அதையே நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கறது. வேதாந்திகளை இப்படித்தான் தெரியுமோ, இந்த நிமிஷம் இப்படி சொல்லுவா, அடுத்த நிமிஷம் அப்படி சொல்லுவா, கேட்டா ரெண்டையும் உண்மையு விடுவா. நாம மொத்தமாவே குழம்பி போய் சாமி இவரோட பேசறது இல்லைன்னு, அதுதான் நமக்கு வழியே தவிர, இவர் இத்தையும் சரிங்கிறார், அத்தையும் சரிங்கிறார், பகவானுக்கு பிறவி உண்டோ? பிறவியா? அவன் என்ன ஜீவனா? அவனுக்கு கர்மமும் கிடையாது, பிறவியும் கிடையாதுன்னுடுவா. ஆனா அடுத்த நாள் தசாவதாரம்னு கண்ணன் என்னமா பிறந்தார்னு பத்து நாள் உபன்யாசம் பண்ணுவான். சாமி நேத்திக்கு தான் ஒண்ணுமே கிடையாதுன்னு அஞ்சு நாள் சொன்னீர், இன்னைக்கு வந்து இப்ப அவதாரம் அவதாரம்னு பத்து அவதாரம் சொல்றீரே, இப்ப பிறவி உண்டா? பிறவி கிடையாதானால் உண்டு நேத்தி படிக்கு இல்ல இன்னைக்கு படிக்கணும். இப்ப நேத்தி குண்டு இன்னைக்கு இல்லங்கிறேன்னா சின்னதா ஒரு வார்த்தையை சேர்த்து மொத்தத்தி முள்ளுவாவா. நான் பிறவி இல்லேன்னு ஏன் தெரியுமா சொன்னேன், கர்மத்தினால் உந்தப்பட்ட பிறவி கிடையாதுன்னு சொன்னேன். அவதாரம் உண்டுன்னு ஏன் தெரியுமா சொன்னேன், கருணையால் உந்தப்பட்ட அவதாரம் உண்டு சொன்னேன். புரிஞ்சே போச்சு? இப்போ அப்ப பிறவி உண்டுன்னு சொல்லலாம், பிறவி இல்லேன்னு சொல்லலாம், பிறவி உண்டு கருணையால் பிறவி. ஏன்னா நம்ம யாருக்கு கருணையால் என்ன பிறக்கல, நாம கர்மத்தால பிறக்கிறோம். அதனாலதான் நம்ம பிறவிய பிறவி பிறவின்னு சொல்றோம்னா கர்மத்தாலே அர்த்தம். இப்ப நானும் நீங்களும் பிறந்த யாரான அவதரித்தார்லாம் சொல்லுவாள்னு மாட்டாடலையோ, அவன் இவர் பிறந்ததே ஜாஸ்தி, இதுக்கு மேல இதுக்கு அவதாரம் என்னையான்னு சொல்ற மாட்டோமா. ஆனா பகவான் ஏன் அவதரித்தார்னு சொல்றோம், நம்மளது ஏன் பிறந்தார்னு சொல்றோம், கர்மத்தினால் பிறக்கிறபடியால் பிறந்தார், கருணையால் பிறக்கிறபடியால் அவதரித்தார். அப்ப கர்மத்தால பிறக்கலன்னு சொன்னா பிறக்கலேன்னு சொல்லலாம் இல்லையோ, அதைத்தான் பிறக்கலன்னு சொல்றேன் வா. அதனால இப்படி சொன்னாலும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும், அப்படி சொன்னாலும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன எடுத்து, தத்துவம் ஒன்றுன்னு வேதாந்தம் சொல்றது, தத்துவம் மூணுன்னு வேதாந்தம் சொல்றது, இது உண்மையா அது உண்மையா? ரெண்டாவத பார்த்தா முட்டாள்னு சொல்றது, மூணு இருக்கு ஒழுங்கா தெரிஞ்சுக்கோன்னு சொல்றது. அப்ப இதை பார்க்க போறோமா அதை பார்க்க போறோமானால் கொஞ்சம் ரெண்டையும் சமன்வயப்படுத்தி ஆகணும். ஆச்சாரியர்களுடைய முக்கியமான வேலையே அதுதான். இப்ப கீழே இருக்கிற விரோதத்தை எப்படி சமன்வயப்படுத்தினா, பிறவி உண்டு பிறவி இல்லை, அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும், ஒரு சொல் சேர்த்துட்டோம், கர்மத்தால் கருணையால் சேர்த்த உடனே எல்லாமே சரியா படுத்தல. அதே மாதிரி இப்போ விஷ்ணு சாஸ்திர நாமம் சொல்றோம் இல்லையோ, அமிர்த்யு சர்வதற்கு சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா அஜஹா துர்மனுஷனஹா சாஸ்தா விசுதாத்மா சுராரிகா சொல்றோம் இல்லையோ, நிருசிம்மாவதாரத்துக்காக இது எல்லாமே. நிருசிம்ம அவதாரத்தையே சொல்லிண்டு குறுக்க அஜஹாங்கிறது பாருங்க, அஜ அஜ ஜ பிறப்பு, அஜ பிறப்பே இல்லாதவன், நரசிம்மனாக பிறந்தான் விளக்கரிச்சே பிறப்பே இல்லாதவன். அவதாரத்தை பத்தி தான் பேச்சே இப்போ, ஆனா அதுக்கு நடுவில் பிறவி கிடையாதுன்னு சொல்றீரேனால் எதனால சொல்றது? உடனே பராசர பட்டருங்கிற ஒரு உரை எழுதுறார், ஸ்தம்ப சம்பவத்தேன இதரவது ந ஜாயதே இதி அஜஹா, இதி அஜஹா. ஏன் அஜன்னு சொல்றாள்னால், அவர் எதுல பிறந்தார் நரசிம்மன், தூண்ல தான் அவதரித்தார். அஜா மற்ற பேரை போல ஒரு தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்து பிறக்காதபடியால், தூணிலிருந்து பிறந்தபடியால் பிறப்பில்லாதவன் சொல்லுகிறேன். அப்ப அஜ பிறப்பில்லாதவன், பிறந்தாரேன்னு கேட்டால் மற்ற பேர் கர்ப்பத்திலேருந்துன்னா பிறந்தார், ஆனா இவர் தூண்லேருந்துன்னா பிறந்தார். அப்ப மற்ற பேரை போல பிறப்பில்லாதவன் சொன்னே தவிர பிறப்பே இல்லாதவன் சொல்லல. சமாதானம் சொல்லிட்டாலும் இப்போ அப்ப எது இத போல வந்ததுன்னாலும் தானே சட்டுன்னு சமாதானம் சொல்லிடுவா. பகவான் சீதையை தொலைத்து விட்டு ஓன் அழுதார், துக்கப்பட்டார். சுவாமி துக்கப்பட்டாலே மோசம் இல்லையோ? நாங்க துக்கப்பட்டா மட்டும் வெய்யரு, நான் என் மனைவியை காணணுட்டோ பிள்ளைய காணணுட்டோ துக்கப்பட்டா, இதெல்லாம் என்ன உங்களுக்கு வைராக்கியமே இல்ல? இப்படியா பத்தினிய பத்தியும் பிள்ளைய பத்தியும் கலங்கறது? இப்போ கணவன் அரை மணி நேரம் கழிச்சு வந்தா என்னமோ அழுதுட்டு இருக்காள், இப்போ இதெல்லாம் தப்பு இல்லையோ அப்படின்னு எழுதிடுவா. அதே கண்ணன் தனக்கு சேவை சாதிக்கலே நம்மாழ்வார் ஓன்னு அழுவர். 10 நிமிஷம் நேரம் கழிச்சு வந்துட்டான், எனக்கு சேவையே சாதிக்கலையே அப்படின்னு அழுவர். இப்ப கேள்வி என்ன வரும்னா, நான் என் நாயகன் வரலேன்னு அழுதா தப்பு, நம்மாழ்வார் பகவான் வரலன்னு அழுதா சரியா சுவாமி? இது என்ன நியாயம்னு தெரியலையா? ரொம்ப நியாயம். என்ன நான் சொல்றது சரீர சம்பந்தத்தாலே, அவர் சொல்றது ஆத்ம சம்பந்தத்தாலே. பகவானுக்கும் ஜீவனுக்கு இருக்கிறது ஆத்ம சம்பந்தத்தால் அழறார், அது நித்தியம். ஆனா எனக்கு இந்த கணவனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிறது தேக சம்பந்தம், அனித்யம். என்ன இதே பெண்ணு இப்ப பொண்ணா பிறந்திருக்கோம், போன ஜென்மத்துல பொண்ணா பிறந்தாளேனே தெரியாது. இப்ப பிள்ளையா பிறந்திருக்கோம், போன ஜென்மத்துல எலியா கூட பிறந்திருக்கலாமே, எதுவும் இருக்கலாம். யார் கணவன் யார் மனைவின்னே தெரியாது. அப்ப இந்த அழுகை அத்தனை அனித்ய அழுகை. ஆனா ஜீவன் பரமாத்மான அடையணும்னு ஆழ்வார் அழுதுன்னா நித்தியமான அழுகை. அதனாலதான் அதை வசத்தியா கொண்டாடுறா, இதை கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இத போல பல இடத்திலையும் விரோதம் வரும். அந்த விரோதத்தை நம்ம ஆச்சாரியர்கள் சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தி இப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோங்கிறா. இப்ப என்ன விரோதம் நமக்கு வந்திருக்கு? ஒன்றுன்னு சொல்ற வேத வாக்கியம் இருக்கு, பலன்னு சொல்ற வேத வாக்கியம் இருக்கு. ஒன்றுன்னு சொல்றத கெட்டியா சங்கரர் பிடிச்சுட்டார், பலன்னு சொல்றத கெட்டியா மத்வர் பிடிச்சுட்டார். ரெண்டு பேர் ரெண்டு வாக்கியத்தை பிடிச்சிருக்கா. ஆமாம் பல சேதனன் வேறதான், சித்து வேறே, ஜீவாத்மா வேறே, பரமாத்மா வேறே, ஜெகத்து வேறே. அதே அத்வைத பிடிச்சுட்டார், எல்லாம் ஒன்றே, ரெண்டாவதே கிடையாது. இப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதோ பாலம் போட்டாகணும். அந்த பாலத்தை போட்டாதான் ஒன்றுங்கறது உண்மையாகும், மூணுங்கறது உண்மையாகும். இப்ப ரெண்டையுமே உண்மையா, பிறந்தாருங்கறது உண்மையானோ பிறக்கலேங்கறது உண்மையான முல்லையோ, அத போல இப்ப ஒன்றுங்கறது உண்மையா இருக்கணும், மூணுங்கறது உண்மையா இருக்கணும். ரொம்ப கட்டமான காரியமா இருக்கும் போல் இருக்கு. இதெல்லாம் யார் இப்ப யோசிக்கிறதுனால், அது அதை விட கட்டம் என்ன தெரியுமோ, இதுக்கு ரெண்டுத்துக்கு நாம ஒரு முடிவு கண்டுபிடிச்சிடவும் கூடாது. அந்த முடிவையும் அதே வேதம் ஒத்துட்டதா இருக்கணும். வேதம் ஏதோ மாதிரி இப்படி பேசிடுத்து, இன்னொன்னு அப்படி பேசிடுத்து. இப்ப என்னாட்ட ஒண்ணு தெரியாதவா பேசுறான்னு வச்சுங்க. நேத்துக்கு ஒரு உபன்யாசத்துல ஒண்ணு சொன்னேன், இன்னைக்கு ஏதோ மாத்தி சொன்னேன், கூர்ந்து கவனிக்கிறவா வந்து பிடிச்சுடுவா. சாமி நேத்துக்கு அப்படி சொன்னீரே, இன்னைக்கு இப்படி சொன்னீரே, ஆமா தோணித்து சொன்னேன் போயிட்டு வரும். வேற என்ன நான் சொல்ல முடியும்? ஏதோ புத்தி அவ்வளவுதான், அதனால சொல்லிட்டேன். இப்ப வேதத்துக்கிட்ட நீ ஒன்னு சொல்றையே பலன்னு சொல்றையேன்னா, ஆமா தோணித்து சொன்னேன்னு சொல்ல முடியாது. நான் ஏன் ஒன்னுன்னு சொன்னேன்னு அது சொல்லணும், ஏன் பலான்னு சொன்னேன்னு அது சொல்லணும், அதையும் அதுதான் சொல்லணும். அப்ப அந்த வேதத்திலேயே அதுக்கும் வழி இருந்தாலே ஒழிய நாம ஒரு அர்த்தம் பாலம் போட்டுடவே முடியாது. நல்ல வேளை வேதம் அதுக்கு சமாதானம் சொல்லிடுச்சு. நான் ஏன் ஒண்ணுன்னு சொன்னேன் தெரியுமோ, நான் ஏன் பலன்னு சொன்னேன் தெரியுமோ, பலங்கிறது உண்மை சந்தேகம் இல்ல. தத்துவங்கள் மூணு தான், சித்து வேறதான், அச்சித்து வேறதான், பரமாத்மா வேறதான். ஆனா நான் ஏன் ரெண்டாவது பார்க்காதே பார்க்காதேன்னு சொன்னேன்னால், இந்த சித்து அச்சித்து அனைத்துக்குள்ளையும் ஒரு இண்டு இடுக்கு விடாமல் அனைத்திடத்திலையும் பரமாத்மா வியாபித்திருக்கிறார். அனைத்தையும் பரமாத்மா தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறார், தான் அந்தராத்மாவாக இருக்கிறார். அவர் ஆத்மாவா இருக்கார், மத்த அத்தனை அந்த பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. ஒரு துளி இடம் விடாத மொத்த இடத்திலையும் அவர் வியாபிச்சுட்டார். அவரை காரணமாக கொண்டுதான் இந்த ஜெகத்து முழுக்க படைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஜெகத்தை அவரும் பிரியவே மாட்டார்கள், ஆத்மாவவரும் பிரியவே மாட்டார். இந்த பிரபஞ்சமோ இந்த ஆத்மாக்களோ பகவானுக்கு சரீரம். நான் ஏன் தெரியுமா இந்த மூணையும் ஒண்ணுன்னு சொன்னேன், மத்த ரெண்டு சரீரமாக அவர் ஆத்மாவாக இருக்கிறதுனால ஒண்ணுன்னு சொன்னேங்கிறது. இதுக்கு தான் சரீராத்ம பாவம், சரீராத்ம பாவம்னு பேர். இத ஒண்ண நம்ம புரிஞ்சுட்டோன்னு வச்சுங்க, ஒண்ணுன்னு சொல்லலாம் பலன்னு சொல்லலாம். நான் உங்களை பார்த்து ஒருத்தர் பார்த்து கூப்பிடுறேன், இங்க வந்திருக்கிற ஒருத்தர் கோவிந்தர்னு பேருன்னு வச்சுங்க. சுவாமி கோவிந்தன் வாரம் அப்படின்னு கூட்ட கிடுகிடு கிட்டக்க வந்தார். வந்த உடனே அவர் கீழே உட்கார்ந்தவர் என்ன சுவாமி என்ன விஷயம் ஏதோ கூப்பிட்டீரேன்னு கேட்டார். நான் வந்து உம கைய கூப்பிட்டேன், நீர் எதுக்கு இப்ப முழுக்க வந்தீர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். என்ன அச்சீவ் இருக்கு, நேத்தி வரச்சே ஒழுங்கா தானே இருந்தார், இன்னைக்கு எதுக்கு இந்த மாதிரி பேசுறாரு, என்னது கைய என்ன கூப்பிட்டிருப்போ? ஆமா எனக்கு இப்ப இந்த பழத்தை எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாகணும், அதுக்கு உங்களுடைய கை உதவி எனக்கு வேணும், அதுக்காக கூப்பிட்டேனால் அப்ப என்னன்னு கூப்பிட்டுருக்கணும், கோவிந்தனின் கையே வாங்கன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கூப்பிடச்சே கோவிந்தனே வான்னு சொன்னோம் இல்லையோ, ஏன் கையே வான்னு கூப்பிட்டுருக்க கூடாதானால், கைய கூட்டேன்னா அதுக்கு தெரியாது. கைக்கு கைய கூப்பிடணும் தெரியுமா? கோவிந்தனுக்கு தான் கைய கூப்பிடுறேன்னு தெரியும். நான் கைய பார்த்து கையே கையே வானா எப்படி வரும்? அதுக்கு ஞானம் கிடையாது. அப்ப உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு தான் ஞானம். சரி, அந்த ஆத்மாவே நீரே வந்து பழத்தை எடுத்து கொடுனா அதுக்கு கை கிடையாது. ஆத்மாவை பழத்தை எடுத்து கொடுனா கொடுக்காது, கையே வானா வராது. அதுக்காக கோவிந்தனே வாரும், பழத்தை எடுத்து கொடும்னு சொன்னால் கோவிந்தன்ற பெயர் பெற்றிருக்கிற அவர், அந்த சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கிற அவர், அந்த கையையும் காலையும் கொண்டு நடந்து வந்து நான் சொன்ன பழத்தை எடுத்து கொடுங்கிறத தன் ஞானத்தால் புரிந்து கொண்டு கையை உபயோகப்படுத்தி பழத்தை எடுத்து கொடுப்பார். இவ்வளவு வேலை இருக்கு அதுக்குள்ளே. இப்போ ஆனா நான் சொல்றது கோவிந்தன் இங்க வாரம் பழத்தை எடுத்து கொடும். இதுல இப்ப கோவிந்தன் விட்டு ஆத்மாவை கூட்டேனா, கோவிந்தன் விட்டு கைய கூட்டேனா, காலை கூட்டேனா, உடம்ப கூட்டேனா, கை கால் புரிஞ்சிருந்துதா இல்ல கோவிந்தன் நடந்து வந்தாரா, பெரிய குழப்பம் இதெல்லாம். ஆனா ரொம்ப சுலபமா பேசிட்டே இருக்கும், நித்தப்படி இது எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கும். இப்போ இது என்னமா இத போல நம்ம பயன்படுத்த முடியறது? சொல்லாட்சின்னு சொல்றாலும் இல்லையோ, இந்த சொல்ல எப்படி பயன்படுத்த முடியறதுனால், அந்த ஆத்மாவை அந்த உடம்ப அப்படி விட்டு பிரியாத ஒட்டின்னு இருக்கிறதுனாலே, அப்படி ஒட்டின்னு அவர் சொன்னதையே தான் அது கேட்கும். அவரை விட்டு பிரிஞ்சு அந்த சரீரம் இருக்காது. அவரது தான் அந்த கை, அவரது தான் அந்த கால். இப்படி இருக்கவே கோவிந்தன் வாரும் பழத்தை எடுத்து கொடும் என்று சொல்றதுல நிறைய விஷயம் அவரை பத்தி, சில விஷயம் உடம்ப பத்தி. நான் சொல்லியிருக்கிற வாக்கியத்துல ரெண்டுமே இருக்கு. இப்போ நான் சொன்ன வாக்கியத்துல பழத்தை எடுத்து கொடும்னு சொல்லச்சே, வாரும்னு சொல்லச்சே, கையால் கொடும்னு சொல்லச்சே, தட்டை எடும்னு சொல்றச்சே, எல்லாம் உடம்ப பத்தினது. கோவிந்தனே கூப்பிடுன்னு இல்லையோ, அப்ப இந்த செயல்களை செய்ய வேண்டியதுங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய வேலை ஆத்மா. அது இதை நான் செய்யணும்னு புரிஞ்சுக்கிறது ஆத்மா புரிஞ்சுக்கணும். ஆனா செய்யறதுக்கு அதுகிட்ட கை கால் கிடையாது. அப்ப உடம்ப வச்சுன்னு தான் செஞ்சாகணும். ஆனா இந்த ரெண்டையும் ஒன்னா தானே நம்ம பயன்படுத்துறோம். அதே போல பிரம்மத்தை ஆத்மான்னு வச்சுக்கோம். அவரை தவிர இருக்கிற இந்த உலகம் முழுக்க அவருக்கு சரீரம். எப்படி இது எனக்கு சரீரமோ, அத போல பிரம்மத்துக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க சரீரம். ஆத்மாக்கள் அத்தனை பேரும் சரீரம். அப்படின்னால் நான் ஏன் இந்த ரெண்டு பேரையும் ஒட்டி உறவாடி சொல்லக்கூடாது? சரீராத்மா வாயிட்டாரோ இல்லையோ, இது இத்தனையும் சரீரமா இருக்க போறது, அவர் ஆத்மாவா இருக்கார். அப்படின்னா இப்ப முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உடம்பு நம்ம சொன்னபடி கேட்கணுமோ இல்லையோ? இப்ப எப்படி நாமே பகவானுக்கு உடம்புன்னு சொல்லிட்டோமோ, அப்ப அவர் சொன்னபடி கேட்கணும்னு தெரியுறதா? அதுதான் இப்ப முதல்ல தேரும். மத்த விசிட்டாத கதையெல்லாம் அப்புறம் போவோம். முதல்ல எப்ப அவருக்கு சரீரம் ஒத்துணுட்டேனோ, அப்ப சரீரம் ஆத்மா சொன்னபடி கேட்க வேண்டாமோ? கேட்கலையே. இப்ப பகவான் சொன்னபடிக்கு நாம கேட்கல, நாம இட்டப்பட்டபடிக்கு செய்யறோம்னால் இது எப்படி எனில், நமக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி வியாதி வந்துடுத்துன்னு வச்சுங்க. அப்ப நான் சொன்னா கை தூக்காது, நான் சொன்னா கால் நகராது, நான் சொன்னா வாய் பேசாது, தன்னிட்டத்துக்கே பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படின்னா வியாதின்னு அர்த்தமா? இப்ப ஏன் தெரியுமா இந்த சம்சாரத்தை வியாதி வியாதின்னு சொல்றோம்? நாம பகவானுக்கு சரீரமா இருக்கிறச்சே, அவர் சொன்னபடி நடக்காத நம்ம இட்டபடி நடக்கிறோமோ இல்லையோ, இதுதான் பெரிய வியாதி. இந்த வியாதி நமக்கு புரியறதே இல்லை. இப்போ நாம ரொம்ப சௌக்கியமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன சட்டம் இட்டு இருக்காரோ அதன்படி இருந்தால் நரம்பு தளர்ச்சி நோய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். என்னிட்டபடி வாழ்ந்தேன்னால் பெரிய நரம்பு நோயோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதத்தான் எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத என்ன அந்தர்யாமி பிராமணத்துல சொல்றது. வேதமே இதை நன்கு புரிய வைக்க, பிரம்மம் அந்தராத்மாவா இருக்கார், அவரை தவிர தனி அவருக்கு சரீரமா இருக்குன்னு இப்பதான் சேர்த்து விடுறது ரெண்டையும். சமாதானம் சொல்லணுமே, ஒன்னு சொல்லுவேன் பலன்னு சொல்லவேன்னு சொல்லி தெரியும். இப்ப இந்த உடம்புல கையு காது மூக்கு நாக்கு கண்ணு காது இருக்கு பல, அது அத்தனையும் சேர்ந்து கோவிந்தன் சுவாமி வரும் அப்படின்னு சொல்லச்சே, நான் ஒரே ஒரு கோவிந்தன் தானே சொன்னேன். அவரை பார்த்துப்போ, அது நீர் வந்தீர்னா பழத்தை பாக்குறதுக்கு கண்ணோட வாரம், நான் சொன்னதை கேட்டுக்கிறதுக்கு காதோட வாரம், எடுக்கிறதுக்கு கையோட வாரம், எங்கிட்ட வர்றதுக்கு காலோட வாரம், உட்காடுறதுக்கு இடுப்போட வாரம் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இப்படியெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. இப்படி பேசினா வாழ்நாள் முழுக்க பேசியே கழிச்சிட வேண்டிதான். ஏதோ வாரும் செய்யன்னு தானே சொல்லுவாப்போ. அப்ப அந்த ஒரு சொல்லுக்கு இத்தனையும் பொருளாகிறதோ இல்லையோ, அதனாலதான் வேதாந்தம் ரெண்டு படியாவும் சொல்றது. இப்போ பிரம்மம் ஒன்றே சத்தியம், ரெண்டாவத பாக்காதேனால் அவருக்கு சரீரமா தான் அத்தனை இருக்கும். அவருக்கு சரீரமா இல்லாம வேற ஒரு தத்துவமும் இருக்காது. ஒருவேளை நீ பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாம ஒன்னு இருக்குன்னு ரெண்டாவத பாத்தியானா முட்டாளுங்கிறது. அப்ப அது சொல்ல வர்றது பிரம்மத்தை தவிரவே ரெண்டாவது இல்லைன்னு சொல்லல, எல்லாமே உண்மை. ஆனா அத்தனையும் பிரம்மத்தோட கூடியிருக்கு. இப்படி கூடியிருக்கிற பிரம்மத்தோட கூடி இல்லாமல் தனித்து ஒரு பொருள் இருக்குன்னு நீ நினைச்சியானால் அது பிரமம், அது உனக்கு இருக்கிற மயக்கம்னு புரிந்துகொள். அதைத்தான் பார்க்காதேன்னு சொல்றது. அப்ப பிரம்மமும் உண்மை, நாம் அத்தனை பேரும் உண்மை, ஜெகத்தனையும் உண்மை, பின்ன ஏன் ஒண்ணுன்னு சொல்றது? இந்த ரெண்டு அந்த பிரம்மத்தோட என்னமா ஒட்டின் இருக்குன்னா பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அது ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனாலே ஒற்றுமையா இருக்குங்கிறதான் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தம். அப்ப விசிஷ்டான்னு சொன்னா கூடியதுன்னு அர்த்தம். அத்வைத்த ரெண்டாவது இல்ல, சித்து அச்சித்தும் பிரம்மத்தோட கூடியிருக்கும். அப்படி கூடியிருக்கிற பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை, பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஆள வந்தார் சித்தித்ரயத்தை எடுத்து உணர்த்தினார். யதா சோழன் இருப்பாக சம்ராட்டு அத்விதீயா அஸ்ய பூதலே. ஒரு கவிஞன் போனா சோழ தேசத்து மன்னவன், பழைய நாள்ல ராஜா, அவர்கிட்ட போய் நன்னா கொண்டாடுறான். ராஜா உனக்கு ரெண்டாவதே இல்லை, நீர் தான். ரொம்ப சந்தோஷம் ராஜாவுக்கு, 100 பொற்காசு பரிசு கொடுத்துட்டார். தலையில தூக்கி மூட்டையை வச்சுன்னா தூக்க முடியாது, தூக்கின்னு போனா அடுத்த நாட்டு புலவன் வந்தான், அண்ணா இருக்கே ராஜாவை ஏமாத்திட்டான், நம்ம 200 வாங்கணும் அப்படின்ட்டு அவன் அவர்கிட்ட போய் ராஜன்னு உம்ம என்ன அவன் சொல்லிட்டு போனான், உமக்கு ரெண்டாவதே இல்லைன்னா, அப்ப ராணி, அப்ப இளவரசன், அப்ப நாடு, அப்ப கஜானா, உங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காளேன்னா, அவன் ரெண்டாவதே இல்லேன்னு சொல்லிட்டு போறான். அப்படி இருக்கே நீ எல்லாம் ரெண்டாவது இருக்குங்கிறது இருக்கா இல்லையான்னு ராஜாவுக்கு அப்பதான் பொறி தட்டித்து, என்ன நம்மளை ஏமாத்திட்டான் போல் இருக்குமா, ரெண்டாவதே இல்லேன்னா ராணியே கிடையாதுன்னு அர்த்தம், பிள்ளையே கிடையாதுன்னு அர்த்தம், கஜானாவே இல்லேன்னு அர்த்தம், இப்படி சொல்லிட்டானே போய் அவன் எழுத்துனுவான். போன புலவன் வந்தான், நிலைமை சரியில்லைங்கறத புரிஞ்சுட்டான், இவன் ஏதோ கோழி சொல்லிருக்காங்கறத உடனே தெரிஞ்சுட்டான், சமாளிச்சாகணும் இப்போ. அதுக்காக அவன் சொன்னான், ராஜாவை நான் தப்பா சொன்னதா நினைச்சுக்காதே, இப்போ நான் என்ன தெரியுமா உங்ககிட்ட சொன்னேன், உனக்கு எல்லா ரெண்டாவது இருக்கு, பின்ன ரெண்டாவது இல்லேன்னு சொன்னீரேன்னா, இப்படிப்பட்ட ராணியோட, இப்படிப்பட்ட இளவரசனோட, இப்படிப்பட்ட கஜானாவோட, இப்படிப்பட்ட நாடோட, இப்படிப்பட்ட மந்திரியோட கூடி இருக்கிற ஒன்ன போல ரெண்டாவது இல்லைன்னு தான். ஓஹோ இப்படி சொல்லிருக்கான் போல் இருக்குவன், அப்ப ரெண்டாவதே இல்லேன்னு சொல்லிட்டா வேற கதையா இருக்கு, இத்தனையுமே உண்மை ஆனா இது இத்தனையோடு சேர்ந்து இருக்கிற ஒன்ன போல ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னா வேறையா இருக்கு. இப்போ அவருக்கே ரெண்டாவது இல்லைனால் அத்வைத்தம், அவரை போல் ரெண்டாவது இல்லைன்னு சொன்னால் விசிஷ்டாத்வைத்தம். அப்ப கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், இப்போ பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லையா அது அத்வைத்தம், அப்படின்னா பிரபஞ்சமே போய் ஆத்மாக்களே போய் பிரம்மத்துக்கு திருமேனியே போய் பிரம்மத்துக்கு சரீரம் போய் பிரம்மத்துக்கு குணமே போய், அதனாலதான் நிர்குண பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா அத்வைத்தத்தில், ஏன்னா அதுக்கு குணமே கிடையாது. ஆனா விசிஷ்டாத்வைத்தின்படிக்கு எல்லாமே உண்மை, எல்லா உண்மைன்னு சொல்லிடுறேன்னார், அதோட கூடியிருந்து இத்தோட சேர்ந்து இருக்கிற பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் கிடையாது. அப்ப கூடிய பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை. நேர இப்ப அந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் படுத்தணும்னு வச்சுங்க, விசிஷ்ட அத்வைத்தம், விசிஷ்ட கூடியது, கூடிய பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை, அதைத்தான் விசிஷ்ட அத்வைத்தம்னு சொல்றோம். அத்வைத்தம்னு சொன்னால் ரெண்டாவதே இல்லை. அப்ப கூடினதா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். பிரம்மம் கூடித்தான் இருக்கும், நம்மோட எப்போதுமே கூடித்தான் இருக்கும். மண்ணு மரம் செடி கொடி எலி பூனை ஆனை குதிரை எதுவா இருந்தாலும் அத்தோட கூடித்தான் இருக்கும், பிரபஞ்சம் அத்தனையோட சேர்ந்துதான் இருக்கும். பின்ன ரெண்டாவதே இல்லைன்னு சொல்றாள் என்னால், ஆமா அதோட கூடி இல்லாத ரெண்டாவது தத்துவமே கிடையாதுன்னு சொல்றதுங்கிறது தான் சமாதானம். இந்த விஷயத்த ராமானுஜர் எதுல இருந்து எடுத்துட்டாரு, இப்போ அந்தர்யாமி பிராமணம், இந்த சரீரம் பிரம்மத்துக்கு மத்ததத்தனி சரீரம்னு ஒத்துக்கொள்ளாமல் தனித்து இயங்கும் ஒத்துனுட்டேன்னு வச்சுங்க. அப்ப அவரை தவிர ரெண்டாவது இருக்குன்னு ஆயிடுது, அவரை சாராமல் ரெண்டாவது இருக்குன்னு ஆகும். அவரை சாராமல் ரெண்டாவது இருக்குன்னு சொல்லிவிட்டால் அப்ப ஆபத்து எங்க இருக்கு, இத்தனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அவரை சார்ந்தே ரெண்டாவது இருக்குன்னு சொன்னா கட்டம் இல்ல, ஏன்னா ரெண்டு வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவோம், ரெண்டாவத பார்க்காதேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லிடுவோம், ஒன்னே ஒண்ணுதாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவோம், பல இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லலாம். ஆனா பிரம்மத்தை சார்ந்திராமல் அவரிடத்திலேருந்து பிரிந்து ரெண்டாவது இருக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அப்ப எந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடைக்காது, ஒன்றே சத்தியம்ங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடைக்காது போடும். ஆனா அவரோட சேர்ந்தேதான் உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டேன்னால் அப்ப ஒன்றுங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லலாம், பிரிச்சு பார்த்தா பலங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிடலாம் என்கிறதுதான். இதைத்தான் துவைத்தத்திலையும் அத்வைத்தத்திலையும் விசிஷ்டாத்வைத்தத்திலையும் சொல்ற, இது ஒரு அடிப்படையான கொள்கை. அதனால ராமானுஜருடைய சித்தாந்தம் சரீரம் ஆத்மா இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான தொடர்பை போலத்தான், சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோட எப்போது சரீரமா இருக்கு. இதுல இன்னொன்னு அழகான கருத்து சேர்த்து நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், இப்போ ஆத்மாவும் சரீரம் ஒன்னா, இந்த சரீரம் ஆத்மா ஒன்னா இல்லையே, சரீரங்கிறது போறது தெரியறது, நாம்ங்கிறது ஆத்மா புறட்டு பட போற, இதை வச்சு எரிக்க போறோம், எரிக்கிற சமயத்துக்கு வலிக்கவே இல்லை எரியவே இல்லை அப்படின்னாலே இது இப்ப எரிச்சா எனக்கு வலிக்காதா, இப்ப நெருப்புப்பட்டதுன்னா ஒரே எரிய போறது. ஆனா அதுக்கப்புறம் ஆத்மா பிரிஞ்சு போனப்பறம் என்னமோ வச்சு எரிக்கிறா, ஒண்ணுமே படவே போறது இல்ல. இப்போ அதுல இருந்தே இந்த சரீரம் வேற ஆத்மா வேற தெரிஞ்சு போச்சு. மேல நான் பேசச்சவே சொல்றேன், என் கையால எடுத்தேன்னு சொல்றேன், நான் கைன்னு சொல்றதே இல்ல. என் காலால நடந்தேன்னு சொல்றேன், நான் கால்னு எப்பவுமே சொல்றது இல்ல. இப்போ என் தலை வலிக்கிறதுங்கிற நான் தலைவலின்னு எப்பான்னு சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே சொல்லிருந்தீர்னால் கண்டிப்பா அது வந்தாலும் வரலாம் சுவாமி. இப்போ என்ன நீ நான் தலைவலின்னு ஆளாம்னா அப்படி சொல்ல போதில்லை. இப்போ என்னுடைய தலை எனக்கு தலைவலிக்கிறது தான் சொல்லுவேன் தவிர நானே தலைவலின்னு சொல்ல போறோமா? அதுல இருந்தே தேகம் வேற ஆத்மா வேற தெரிஞ்சு போச்சு. உடம்பு வேறையாத்தான் இருக்க போறது, ஆத்மா வேறையாத்தான் இருக்கு இருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நான்கிற ஆத்மா சரீரம் இல்லை, நானே சரீரம் நினைச்சு கொண்டா குற்றம். நான் சரீரம் இல்ல, சரீரம் வேற, ஆத்மா நான். ஆனா அத சரின்னு இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப தானே சொன்னேன் வேதாந்தி என்னத்துமனா மாத்தி சொல்லுவாரு. ஆமா ஆத்மா சரீரம்னு சொல்றேன், நீ கூட யோசிச்சு பதில் சொல்லிடா. இப்போ ஏன் ஆத்மா சரீரம்ங்கிறேன்? ஆத்மா சரீரம் இல்லையே நீர்னா, ஆத்மா பிரம்மத்துக்கு சரீரம் இல்லையா? இத்தனை அதைத்தானே பார்த்தோம், பிரம்மங்கிறது ஆத்மாவா இருப்பார், அனைத்து ஜீவர்களும் அவருக்கு சரீரமா இருப்பார்னு தானே பார்த்தோம். அப்படின்னா பிரம்மத்துக்கு ஆத்மா சரீரம், வாயை தப்பித்தவர் ஒருத்தர் சொல்லிட்டார் ஆத்மாவும் சரீரமும் ஒண்ணுன்னார். நம்ம உடனே புடிச்சுட்டோம், சுவாமி ரொம்ப மோசமா இருக்கு, ஞானமே இல்ல உமக்கு. இப்போ தேகத்தை போய் ஆத்மாங்கிறார், நான் அதை சொல்லலையே, ஆத்மா பிரம்மங்கிற ஆத்மாவுக்கு சரீரம்னு சொன்னேன்னார். ஓ அப்ப நிறைய கேட்டுட்டு வந்திருக்காரு இவர், இனிமே இவர்கிட்ட நம்ம ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு புரிஞ்சு விடுவோம் இல்லையோ. தப்பினா கூட ஒருவேளை வாயில ஏதாவது தப்பா சொல்லிட்டா கூட தப்பிச்சுக்கிறது வழி வச்சிருக்கா. தப்பித்தான் சொல்லிட்டேன், இப்போ தப்பிக்கணும்னா தப்பிக்கலாம் இல்லையோ. இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், திருமணி ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கார், பூநிலாய் ஐந்து மாய், புனர்கண்ணு நான்கு மாய், தீநிலாய் மூன்று மாய், சிறந்த காலு ரெண்டு மாய், சொல்ற வேகம் ஏதோ உபன்யாசம் சொல்ற வேகத்தில் இப்படின்னு பாடிட்டு இருக்க என்று நம்மாழ்வார் சாதித்தார். பாட்டு திருமணி ஆழ்வார் பாட்டு, ஆனா சொல்ற வேகத்துல நம்மாழ்வார்ட்ட ஒருத்த வந்து புள்ள வந்து புடிச்சுட்டான், என்ன சுவாமி தப்பா சொல்றது பாட்டெல்லாம் சந்த சொல்லியா நீர், யார் பாட்டு தெரியாதான். உபன்யாசகர் பெரிய வித்வான் சட்டுன்னு சொன்னார், இத்தனை ஆழ்வார்களும் பாடிட்டு பரமோதம் போயிட்டா நாலாறு திவ்ய பிரபந்தமே லோகத்துல கிடையாது. அப்புறம் ஒன்பதாம் நூற்றாண்டில் அவதரித்த நாதமுனிகள் ஆழ்வார் தன்னருகி வந்தார், கண்ணனு சிறுத்தாம்பு சொல்லி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமானார். அவர் தானே நாலாயிரத்தையே திரும்ப நாதமுனிகளுக்கு கொடுத்தார். அதனாலதான் திருமணி ஆழ்வார் பாட்டு நம்மாழ்வார் பாடினார்னு சொன்னேன்னு. அந்த பிள்ளை என்ன பண்ணுவான், வேற வழி இல்லையில. இப்ப எல்லார் பாட்டையும் திரும்ப வருதால நம்மாழ்வார் தான் நாதமுனிகளுக்கு கொடுத்திருக்காருனா அப்ப சொல்லலாமே, எல்லா பாட்டும் நம்மாழ்வார் தான் பாடினார்னு சொல்லலாம். எதுக்கு சொன்னேன், தப்பி போயிட்டாலும் தாராளமா தப்பித்துக் கொள்றதுக்கு வழி வச்சிருக்கா. ஆனா இதை வேணும்னு ஏமாத்துறதுக்கா பண்ணக்கூடாது, ஏதோ தெரிஞ்ச ஞானத்தோட சொல்லலாமே தவிர ஓஹோ இப்படிதான் வேதாந்தம் பித்தலாட்டம் பண்ணும் போல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீ சொல்லவே வரல. இப்போ உண்மையான அர்த்தம் தானே, ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பிரம்மத்துக்கு சரீரம், இந்த சரீரம் ஆத்மாவுக்கு சரீரம். அப்ப மூணுமே வேற, இந்த சரீரம்ங்கிறது அசித்து, ஆத்மாங்கிறது சித்து, பரமாத்மாங்கிறவர் சர்வேஸ்வரன். இந்த மூணு தனித்தனி தத்துவங்கள், ஆனால் விட்டு பிரியாமல் கூடியிருக்கும் தத்துவங்கள். அதனாலதான் இந்த ரெண்ட காட்டிலும் வேறே இல்லை, பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லைன்னு சொல்றார். இன்னொன்னு, பிரம்மத்தை காரணமாக கொண்டுதான் உலகம் முழுக்க படைக்கப்படும். இதே மாதிரி எப்படி மண்ணை காரணமாக கொண்டு பானை படைக்கிறோமோ அத போல பிரம்மத்தை காரணமா மூலப்பொருள், மண் மூலப்பொருள், மரம் மூலப்பொருள், புஷ்பம் மூலப்பொருள், பஞ்சு மூலப்பொருள், அதை வச்சு அத்தத்தை படைக்கிறோம் இல்லையோ. அப்ப என்னமா நம்ம வார்த்தை பாடு சொல்றோம், மண் குடம் என்ன சொல்லணும், மண்ணால் செய்யப்பட்ட குடம். தங்கச்சங்கிலி என்ன சொல்லணும், தங்கத்தால் செய்யப்பட்ட சங்கிலி. பட்டுப்புடவை என்ன சொல்லணும், பட்டால் செய்யப்பட்ட புடவை. இப்ப நான் சொல்றேன், பிரம்மம் ஜெகத்து என்ன சொல்லணும், பிரம்மத்தால் ஆக்கப்பட்ட ஜெகத்துன்னு சொல்லணும். ஆனா அது காரணமா இருக்கிறதுனால பிரம்மமே ஜெகத்துங்கிறேன். நம்ம என்ன தப்பா புரிஞ்சுப்போம், பிரம்மமே ஜெகத்துனால் மண்ணே குடமா, மண் குடம்னு சொன்னேன், பட்டு புடவைன்னு சொன்னேன், பட்டும் புடவையும் ஒன்னா இல்லையே, பட்டு எடுத்து உடுத்திக்க முடியாதே, புடவை எடுத்து உடுத்திக்கலாமே, பட்டு விலை குறைச்சலாச்சே, புடவை வேற கூடாயாச்சே, பட்டை வச்சு வெத்தலை பாக்கல கொடுக்க முடியாதே, புடவைய வச்சு வெத்தலை பாக்கல கொடுக்கலாமே, ஆனா சொல்லச்சே பட்டு புடவைங்கிறேனே. பட்டு வேற புடவை வேறதான், அது அத்தனை வேறுபாடு இருந்தா கூட பட்டு புடவைன்னு சொல்றேன் இல்லையோ, ஏன் அதை சொல்ல முடியறதுன்னா பட்டு புடவைக்கு மூலமான படியால் காரணமான படியால். அத போலதான் மண் குடம்னு சொல்றேன், தங்க குடம்னு சொல்றேன், இரும்பு நாற்காலின்னு சொல்றேன், எதுவோ சொல்றேன். அதே மாதிரி பிரம்மமே ஜெகத்துன்னு ஏன் சொல்றேன்னால் பிரம்மமே ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிற படியால். அப்ப பிரம்மமே ஜெகத்துங்கிறதுக்காக பிரம்மமும் ஜெகத்தும் ஒண்ணுன்னு தப்பா புரிஞ்சுடாதீங்கோ, பிரம்மம் வேறதான் ஜெகத்து வேறதான், ஆனா ஏன் பிரம்மமே ஜெகத்துன்னு சொல்றா, காரணமா இருக்கிறபடியால் இப்ப காரணமா இருக்கிறது எல்லாத்தையும் அப்படித்தானே சொல்றோம் நம்ம. மண்ணு குடம்னு சொன்னா மண்ணும் குடமும் வேற, ஆனா மட்குடம்னு சொல்றேன். பட்டும் புடவையும் வேற, பட்டு புடவையன்னு சொல்றேன். பிரம்மமும் ஜெகத்தும் வேற, ஆனா பிரம்மமே ஜெகத்துன்னு சொல்றேன். அப்படிங்கறதுதான் ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா சித்தாந்தப்படுத்தி காட்டினார். அதனால ஒண்ணும் குழப்பமே இல்லை. இப்போ தெளிவா தான் புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த அர்த்தங்கள், இந்த கருத்துக்களை எல்லாம் ராமானுஜ நூத்தந்தாதி ஒரு ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கார். அந்த பாட்டை சொல்றேன்னு சொல்லி இப்ப 55 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன இப்போ நான் திடீர்னு பாட்டை சொல்ல ஆரம்பிச்சேன்னா இது தெரியாது, அதுக்கு போனோம்னாலே புரியாது. இப்ப ரொம்ப சுலபமான விஷயம், இதுன்னு 10 நிமிஷத்துல விஷயம் முடிச்சுடலாம். ஏன்னா பாட்டு இது இத்தனையும் மனசுல வாழ்ந்தவர்தானே சொல்ல போற. பூமன்னு மாது பொருந்திய மார்கன், புகழ் மறிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ, நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இந்த சித்தாந்தத்தில் முதல் விஷயத்தை சொல்றார். பூமன்னு மாது, மாது மகாலட்சுமி தாயார், மாது பொருந்திய மார்பன், மகாலட்சுமியை திருமார்பில் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன். ராமானுஜருடைய சித்தாந்தத்துக்கே ஸ்ரீ வைஷ்ணவம்னு பேரொல்லியோ. இதை தவிர வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் 7 இருக்கு பாரத தேசத்தில். வல்லபாச்சாரியர், நிம்பார்க்கர், ராமானந்தர், சைத்தன்யர், இவர்கள் எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். ஆனா அதை யாரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்றதில்லை. இந்த சம்பிரதாயத்தை மட்டும் ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்றேன் இல்லையோ. இப்ப விசிஷ்ட கூடியிருக்கிற, எத்தோட கூடியிருக்கிற லக்ஷ்மி விசிஷ்ட, முதல்ல அர்த்தம் வாங்கிக்கணும். விசிஷ்ட விசிஷ்ட பிரம்மம்னு சொன்னால் எத்தோட விசிஷ்டமா இருக்கிற பிரம்மம், லக்ஷ்மி விசிஷ்ட பிரம்மம், எப்போது லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கிற பிரம்மம் தான் நமக்கு உத்தேசியம். அத முதல் பாட்டிலே சொல்லிட்டார், பூமன்னு மாது பொருந்திய மார்பன். அப்ப ராமானுஜருடைய ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தம் லக்ஷ்மி விசிஷ்டமான பிரம்மத்தை தான் பச்சனம்ங்கிறதே பாடல் 1 இப்பதான் ஆரம்பம். அப்பவே சொல்லணும் என்னுடைய கருத்து என்னங்கறதெல்லாம் 30 பாட்டுல எல்லாம் வைக்கவே கூடாது. ஒருத்தர் ராக ஆலாபனம் பண்ண ஆரம்பிச்சார் சாமி, அவருக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு 1.5 மணி நேரம் ஆலாபனம் பண்ணுவார் சாமி, பண்ணட்டும். ஆனா 1.5 மணி நேரம் வரைக்கும் எந்த ராகம்னே காட்டாது அவர் பாடிந்தாருன்னா அந்த அண்ணா எப்படி கேட்டுருக்க முடியும்? அவர் எத்த பாடுறாருங்கிற ராகத்தை முதல்ல கோடி காட்டணும், அதுக்கப்புறம் அவர் இழுக்கட்டும் திருத்து விதம்பித்து கமன் எதவனா பண்ணட்டும், அப்புறம் கேட்பேன். இவர எடுத்தெடுப்புல ராகம் எதுன்னு தெரியணும் இல்லையோ. மெதுவா நீர் உங்க சம்பிரதாயத்தை சொல்லும், முதல்ல பிரம்மச்சாரி நாராயணன் உங்க தலைவரா, கிரகஸ்த நாராயணன் உங்க தலைவரா, அதை சொல்லுங்க. ஒரு நாள் பிரம்மச்சாரி நாராயணன் பக்கமே போகமாட்டோம் சுவாமி, கிரகஸ்த நாராயணன் தான். அவர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டாருனா நித்த கல்யாண பெருமாள் சொல்லிட்டே இருக்கும் போது, நித்த கல்யாண பெருமாள், நித்த கல்யாண பெருமாள், திருவிட வந்த போங்கோ, நித்த கல்யாண பெருமாள் சிவசாதிக்கிறார். அப்ப நித்தியமே மகாலட்சுமியோட பிரியாமத்தான் இருப்பார். நித்தை வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீ ராபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்தே ச மனுஷி. அப்ப தன்னுடைய சித்தாந்தம் ஸ்ரீவைட்டவம் பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தியே உத்தேசம், தனித்தில்லை. இதத்தான் பாடல் 1 தெளிவுபடுத்திட்டார். இது எங்கேயிருந்து பிடிச்சிருந்தார்னால், முத முதல்ல பகவானை கண்ட ஆழ்வார் யார்? முதல் விளக்கேத்தின் ஆழ்வார் பொய்யாழ்வார், 2வது விளக்கேத்தின் ஆழ்வார் பூதத்தாழ்வார், பார்த்த ஆழ்வார் பேயாழ்வார். அப்ப பேயாழ்வார் முதல்ல சொல்லச்சே, நாராயணனை கண்டேன், அவனோடு மகாலட்சுமி கூடியிருக்க கண்டேன்னு சொல்லிருக்கலாம், அப்படி சொல்லவே இல்லை. அவர் ஆரம்பிக்கச்சேவே திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழுமறுக்க நனிநர்மும் கண்டேன், செருக்கடரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பார்த்து பகவானிடத்துல பார்த்தேன்னுச்சே திருவப்பார்த்தேன்னு முதல்ல சொல்றார். பெருமாளை பார்த்துட்டு திருமார்பல திரு இருக்கான்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆரம்பிக்கிறச்சேவே திருக்கண்டேன்னு முதல்ல தொடங்கியிருக்கார். அவர் முடிக்கிறச்சே தேனமரும் பூமேல் திரு, பாட்டை முடிக்கச்சேவும் திருன்னு முடிச்சுட்டார். அப்ப திருவில் ஆரம்பித்து திருவில் முடித்தபடியால் ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவம். பெருமான் மட்டும் விஷ்ணுன்னு சொல்ல மாட்டோம், நாராயண நாராயணன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்லுவோம். அப்ப நாராயணனை விட ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஏற்றம். இதையும் மற்ற பெரிய 2 மதங்கள் இருக்கோ இல்லையோ உலகத்திலே, நம்மளது இந்து தர்மம், இதை தவிர 2 மதங்கள் இருக்கோ இல்லையோ, அவ இன்னைக்கு குழம்பி போயிருக்கிறதே என்ன தெரியுமோ, எப்படியோ ஆண் பெண் 2 கடவுள்னு இந்த இந்து தர்மம் ரொம்ப நாளா வச்சுட்டாங்க. பார்வதினா பரமேஸ்வரனுட்டும், முருகன்னா அவர் வள்ளி தெய்வானுட்டும், பெருமாள்னா உடனே இப்ப மகாலட்சுமின்னு சொல்லிட்டோம். அவ அப்ப தேடிண்டே இருக்கா, எப்படி குழப்பறதுன்னே தெரியலே அவள். இப்போ 2 பேரும் சேர்த்தே சேவிக்கிறா. அவ முதல்ல உன்னை யோசிச்சு பார்த்தா, இவர்களுக்கும் கௌசல்யா தாயார், யசோதை தேவகி தாயார், அத போல நம்ம தெய்வத்துக்கும் தாயார் இருக்கு அவள்கிட்டயும், அதுக்கு குறைச்சல் இல்ல. அந்த அவ தெய்வம்னு ஆற கொண்டாடுறாளோ அதுக்கு தாய் தெய்வம் இருக்கு. ஆனா தார தெய்வம் இல்ல, தாய் இருக்கே தவிர தாரம் இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா போயிடுவிட, இவன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறா. அதனாலதான் பெருமாளுக்கும் கௌசல்யம் உண்டு, கோவில் கட்டிருக்கமோ பெருமானுக்கு யசோதை உண்டு, கோவில் கட்டிருக்கமோ பண்ணலையே. ஆனா சீதைக்கு கோவில் கட்டிட்டோம், ருக்மணி கோவில் கட்டிட்டோமே. அதனால அன்னிலேருந்தே கொஞ்சம் தாயாருக்கு கோவில் கட்ட மாட்டா போல் இருக்கு, மனைவிக்கு தான் கோவில் கட்டுவா போல் இருக்கு. இருக்கட்டப்ப, ஆனா அந்த மனைவி சீதையா இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு இதை சொன்னோங்கிறதுக்காக அவாவா உடனே யாரு கோவில் கட்ட போறோம்னு வச்சு இருக்க மாட்டாப்போ. அந்த மனைவி சீதையா இருக்கணும். இது ஒரு இடத்துல சொன்னேன், சீதையாட்ட மனைவி இருந்தா தேவையில்லைன்னு அவர் திரும்ப சொல்லிட்டார். அப்ப புள்ள ராமநாட்டா இருக்க வேண்டாமான்னுட்டார். அப்ப இவ சீதையாட்டா இருக்கணும்னா அவர் ராமநாட்டா இருந்தா தானே ஒத்துக்கோம். ஆக மொத்தத்தில் ஒரு மிச்சனம் உத்தேசம், பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து உத்தேசம்னு முதல் பாட்டுல சொன்னாரா,